அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் செய்தி அரங்கில். காணாமல் போன இந்திய விமானப்படை விமானத்தின் தேடும் பணி குறித்து கிழக்கு மண்டல கடற்படை தளபதி கூறியுள்ள செய்தி.
We are passing information to them regularly. The only challenge we are facing is of the monsoon conditions.
இலங்கையில் பெருந்தோட்ட மக்களின் உரிமை மற்றும் தொழிலாளர்களின் சம்பள உயர்வு ஆகியவற்றுக்காக மாத்தளை நகரில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் குறித்த செய்தி. ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா மற்றும் அறவாழி இளம்பருதி.
அரசின் ஆதரவுடன் ரஷ்ய தடகள வீரர்கள் ஊக்குமருந்து பயன்படுத்தியது உறுதியான நிலையில், ரியோ ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க ஒட்டுமொத்த ரஷ்ய அணிக்கும் தடை விதிக்கப் போவதில்லை என சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி முடிவெடுத்துள்ளது. தனித்தனி விளையாட்டுகளுக்கான சர்வதேச அமைப்புகள் வீரர் வீராங்கனைகளின் ஊக்கமருந்து பயன்பாடு தொடர்பான ஆய்வுகளை நடத்தி முடிவெடுக்க வேண்டும் என ஒலிம்பிக் கமிட்டி உத்தரவிட்டுள்ளது. போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்படும் எந்த ஒரு ரஷ்ய வீரரும் கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. இந்த முடிவு எளிதாக எடுக்கப்படவில்லை என சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் தாமஸ் பாக் தெரிவித்துள்ளார். இரண்டு வாரங்களில் நடைபெறவிருக்கும் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் ஊக்கமருந்து குற்றச்சாட்டுக்கு உள்ளான ரஷ்ய வீரர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள்.
ரஷ்ய தடகள போட்டிகளில் ஊக்கமருந்து சோதனை மற்றும் ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிய ரஷ்ய வீராங்கனை யூலியா ஸ்டெஃபனோவா ரியோ ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள அனுமதிக்க முடியாது என சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி கூறியுள்ளது. அதே சமயம் ஊக்கமருந்துக்கு எதிராக போராடி விளையாட்டில் நேர்மையை கடைபிடித்த 800 மீட்டர் ஓட்டப்பந்தய வீராங்கனையான யூலியா ஸ்டெஃபனோவாவின் அர்ப்பணிப்புகளை சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி பாராட்டியுள்ளது. ஆனால் முன்னர் ஊக்கமருந்தை அவர் பழகியதை ஒப்புக்கொண்டுள்ள நிலையில், ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள தேவையான நெறிமுறைகளை அவர் பூர்த்தி செய்யவில்லை என கூறியுள்ளது.
மியூனிக்கில் நடந்த கடந்த வெள்ளியன்று 9 பேரை சுட்டுக் கொன்ற 18 வயது துப்பாக்கிதாரி அந்த தாக்குதலுக்கு 1 வருடமாக தயாராகி வந்ததாக ஜெர்மன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாக்குதல்தாரியான டேவிட் அலி சன்பாலி முன்னர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட வினன்டன் பள்ளிக்கூடத்திற்கு விஜயம் செய்து புகைப்படங்களை எடுத்ததாக பவாரியன் அரசு குற்றவியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் தாக்குதல்தாரி சிறப்பு மென்பொருளை மட்டுமே பயன்படுத்தி வாங்கக்கூடிய டாக் வெப் என்ற வலைதளத்தில்தான் கிளாக் வகை துப்பாக்கியை வாங்கியதாக பவாரியன் அரசு குற்றவியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது.
Es gibt einen Chatverlauf im Darknet, der darauf schließen lässt, dass es sich diese
தாக்குதல்தாரி குறிப்பிட்ட யாரையும் குறிவைத்ததாக ஆதாரங்கள் இல்லை என அரசு வழக்கறிஞர்களின் தலைவர் தெரிவித்துள்ளார்.
ரியோ டி ஜெனிரோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் தங்கும் ஒலிம்பிக் கிராமத்தில் தங்கள் நாட்டு வீரர்கள் நுழைய மாட்டார்கள் என ஆஸ்திரேலிய ஒலிம்பிக் கமிட்டி கூறியுள்ளது. போட்டியாளர்கள் அங்கு வசிக்க முடியாத சூழல் இருப்பதாக காரணம் சொல்லப்பட்டுள்ளது. அடைப்பு ஏற்பட்டுள்ள கழிவறைகள், வெளியே தெரியும் வயர்கள், கசியும் குழாய்கள் மற்றும் விலக்கு வசதி இல்லாத படிகள் ஆகிய பிரச்சினைகள் இருப்பதாக ஆஸ்திரேலிய குழுவின் தலைவர் கிட்டி சில்லர் கூறியிருக்கிறார். தற்போது ஆஸ்திரேலிய அணியானது அருகே உள்ள விடுதிகளில் தங்கியுள்ளது. தங்கள் அணியைப் போலவே பிரிட்டிஷ் மற்றும் நியூசிலாந்து அணியினரும் இதே பிரச்சினை சந்தித்து வருவதாக சில்லர் கூறியுள்ளார்.
நீஸ் நகரில் 80க்கும் மேலானவர்களை கொன்ற ட்ரக் தாக்குதல் நடந்த இரவன்று இருந்த பாதுகாப்பு குறித்த அறிக்கையை மாற்றுமாறு தன்னை துன்புறுத்தியதாக மூத்த பெண் போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறிய குற்றச்சாட்டை மறுத்துள்ளார் உள்துறை அமைச்சர் பெர்னார் கஸ்னாவ்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில். முதலில் இந்திய கண்ணோட்டம். மனித உரிமைகள் ஆர்வலர் பியூஷ் மனுஷ் தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
சிறையிலிருந்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட மனித உரிமைகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பியூஷ் மனுஷ் கூறியுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு ஒன்றில், தமிழகத்தின் தலைமைச் செயலாளர் மற்றும் தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குநர் ஆகியோருக்கு அளிக்கப்பட்டுள்ள நோட்டீஸ் மூலமாக பியூஷ் மனுஷ் கூறியுள்ள புகாருக்கு தமிழக அரசின் தரப்பு விளக்கம் அளிக்க கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சேலம் மாவட்டம் முள்ளுவாடி பகுதியில் ரயில்வே பாதையின் மீது பாலம் கட்டும் பணிகளை தடுத்து ஆர்ப்பாட்டம் செய்ததாக கைது செய்யப்பட்ட மனித உரிமைகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பியூஷ் மனுஷ் தான் சிறையில் இருந்தபோது தாக்கப்பட்டதாக புகார் கூறியுள்ளார். 21 வயது பெண்ணின் பெண்ணின் புகைப்படம் சமூக வலைதளத்தில் ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டு வெளியாகியதால் அப்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டங்களை பியூஷ் மனுஷ் முன்னெடுத்ததாகவும் அதன் காரணமாகவும் தான் உயர் அதிகாரிகளின் உத்தரவின்படி அவர் சிறையில் குறிவைத்து தாக்கப்பட்டதாக குறை கூறப்படுகிறது. சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பியூஷ் மனுஷை 30 மேற்பட்ட காவலர்கள் தாக்கியதாக அவரது மனைவி மோனிகாவும் புகார் கூறியிருந்தார். கடந்த 21 தேதியன்று சிறையிலிருந்து வெளியில் வந்த பியூஷ் மனுஷ் சிறை வாயிலில் கூடியிருந்தவர்களை பார்த்ததும் கதறியழ துவங்கினார். பிறகு தான் சிறைக்குள் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் அழுதபடியே தெரிவித்தார். பியூஷின் இந்த புகார் குறித்து காவல்துறை இதுவரை கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் தமிழக அரசுக்கு இன்று அளிக்கப்பட்டுள்ள நோட்டீஸ் மூலமாக 2 காலகட்டத்தில் விளக்கம் அளிக்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளதால் உண்மை நிலை விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி குறிப்பது. சென்னையிலிருந்து அந்தமானுக்கு செல்லும் வழியில் காணாமல் போன இந்திய விமானப்படை விமானத்தை தேடும் பணியில் இஸ்ரோ அமைப்பு ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் மீண்டும் ஜெயக்குமார்.
காணாமல் போன விமானத்தை கண்டெடுக்கும் பணியில் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் உதவி செய்யும் என்கிற அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. இந்திய செய்தி நிறுவனம் ஒன்றிடம் பேசிய இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் தலைவர் AS கிரண்குமார், அதிநவீன தேடுதல் வசதிகளை கொண்ட ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் உதவியுடன் அந்த தேடுதல் பணிக்கு உதவி புரிய போவதாக குறிப்பிட்டார். காணாமல் போன விமானத்தை கண்டெடுக்க ஆபரேஷன் தலாஷ் என பெயரிடப்பட்டுள்ள அந்த தேடுதல் வேட்டை 3 இன்றும் தொடர்ந்து வருகிறது. இத்தகைய சூழலிலும் காணாமல் போன விமானத்தின் உதிரி பாகங்களையோ அது தொடர்பான எந்த ஒரு தடயத்தையோ தற்போது வரை காண முடியவில்லை என இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடல் மற்றும் வான் மார்க்கமாக நடத்தப்படும் இந்த தேடுதல் வேட்டையில் இன்னமும் கூடுதலான நவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்ட கப்பல்கள் மற்றும் விமானங்கள் இணைக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து 150 கடல் மைல் தொலைவில் விமானம் காணாமல் போன போது அதில் 29 இருந்தனர். அந்த 29 விவரங்கள் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படாத நிலையில் அவர்களது குடும்பத்தினருக்கு உரிய தகவல் உடனடியாக கிடைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கிழக்கு மண்டல கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் HCS பிஷ்ட் இன்று செய்தியாளர்களிடம் கூறினார். சென்னை தாம்பரம் விமான தளத்தில் இருந்து வெள்ளிக்கிழமையன்று காலை 8:30 அளவில் புறப்பட்ட அந்த விமானம் 9:16 நிமிடங்களுக்கு கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தது. அப்போது விமானம் 23,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்தது.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் பெருந்தோட்ட மக்களின் உரிமை மற்றும் தொழிலாளர்களின் சம்பள உயர்வு ஆகியவற்றை வலியுறுத்தி இன்று மாத்தளை நகரில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இது குறித்த செய்தியுடன் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
மலையக பெருந்தோட்ட மக்களின் உரிமைகளை வலியுறுத்தி இன்று மாத்தளை நகரில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. காணி உரிமையை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் 100,000 கையொப்பங்கள் திரட்டும் வேலை திட்டம் ஒன்றும் அங்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பெருந்தோட்ட சமூக காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் இணைப்பாளர் SD கணேசலிங்கம்,
ஒன்று வந்து குடியிருப்பதற்கான காணியை வந்து 20% காணியை வந்து அவங்க வந்து வழங்கணும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும். வாழ்வாதாரத்துக்காக வந்து ஆக குறைந்தது 1 காணியை வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீண்டகால குத்தகைக்கு வழங்கணும். 3 வந்து பெருந்தோட்டங்கள் என்ற பதம் மாற்றப்பட்டு கிராமங்களாக வந்து உருவாக்கப்படணுங்கிறது. 4 வந்து பெருந்தோட்ட காணி உரிமை பிரச்சனையை தீர்ப்பதற்காக விசேட ஆணையாளர் ஒருவர் நியமிக்கணுங்கிற இந்த 4 பிரதான கோரிக்கைகளையும் முன்வைத்து தான் செய்கிறோம். இதை வந்து அரசாங்கத்துக்கு வலியுறுத்துவதற்காக தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஆக குறைஞ்சது 100,000 கையொப்பங்களையாவது திரட்டி ஜனாதிபதிக்கு கையளிக்கணுங்கிற ஒரு இந்த விடயத்தை வந்து நாங்கள் முன்னெடுக்கிறோம்.
இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்படும் நாட்சம்பளம் 620 ரூபாய் 1,000 ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என்று கோரி மற்றுமோர் ஆர்ப்பாட்டமும் மாத்தளை நகரில் நடைபெற்றது. என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தங்களின் சம்பள உயர்வுக்காக குரல் எழுப்பினார்கள்.
உதயகுமார், இலங்கையில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பரிமாற்றத்தை தடுக்க தனி புலனாய்வு பிரிவை ஏற்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம்.
இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாவனைக்கு எதிரான தனியான புலனாய்வு பிரிவொன்று அமைக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பேசுகையிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக நாட்டில் ஹெரோயின், கொக்கைன், கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் ஏராளமான அளவில் கொண்டு வரப்பட்டு இத்தகையோர் கைது செய்யப்பட்டு வரும் நிலையிலேயே ஜனாதிபதி இதற்கான அறிவித்தலை விடுத்திருக்கின்றார். இதேவேளை அண்மை காலமாக நாட்டில் போதைப்பொருள் பாவனை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படும் நிலையில் இன்றைய தலைமுறையினரும் போதைப் பொருட்களுக்கு ஆளாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். அண்மையில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட இளைஞரான சிறை கைதி ஒருவர் சிறைக்கூடத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட வேளை தனது ஆசன வாயிலில் 25 மேற்பட்ட போதைப்பொருள் பாக்கெட்டுகளை கொண்டு சென்ற நிலையிலும் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். இத்தகைய மோசமான நிலைகளை தவிர்க்கும் வகையிலும் போதைப்பொருள் பாவனையினை முற்றாக தடுக்கும் வகையிலுமே இத்தகைய நடவடிக்கையினை மேற்கொள்ளப் போவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார்.
ரத்னலிங்கம் வழங்கிய செய்தியுடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. அடுத்து வருவது நேர் நேரம். தயாரித்து வழங்குபவர்கள் மணிவண்ணன் மற்றும் அறவாளி.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் அறவாளி. நேர் கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு செல்லலாமே அறவாளி.
நமது இணையதளத்தையும் வானொலி சேவையையும் பாராட்டும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம் பிபிசி தமிழோசையின் இணைய பக்கங்களை நாள்தோறும் தவறாமல் அனைத்து பகுதிகளையும் பார்வையிடுகிறேன். எமது ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக மாற்றுகிறது. காணொலி பகுதி மிகவும் அருமையாக உள்ளது. பாராட்ட வார்த்தைகளை தேடுகிறேன். எமது சக தொழிலாளர்களுக்கும் பிபிசி தமிழோசையின் இணையம் மற்றும் வானொலி சேவை பற்றிய விளக்கமும் பரப்புரையும் செய்து வருகிறேன். ஓங்கி ஒலிக்கட்டும் பிபிசி தமிழோசை என்கிறார்.
நன்றி நேயரே. சென்னை நேயர் இரா இரா தமிழ்கனல் காஷ்மீர் வன்முறை குறித்த நமது இணையதள செய்தி ஒன்றில் நமது சொல்லாடல் குறித்து சில விமர்சனங்களை முன்வைக்கிறார். 1980களிலிருந்து பிபிசி தமிழோசையின் வானொலியை கேட்டு வருகிறேன். இப்போதெல்லாம் இணையத்தில் கேட்கவே முடிகிறது. உலகளாவிய பார்வையை வழங்கி வரும் பிபிசி தமிழோசையில் அண்மை காலமாக சொல்லாடல் பயன்பாட்டில் சில குறைகள் தெருகின்றன என்று கூறுகிறார். அதற்கு உதாரணமாக July 15 என்று நமது இணையதளத்தில் காஷ்மீர் வன்முறை குறித்து பிரசுரமான செய்தியில் வரும் சில சொற்றொடர்கள் பிபிசியின் செய்தி மரபுக்கு மாறாக இருக்கின்றன என்றும் அவர் கூறுகிறார். காஷ்மீரத்தின் புர்கான் வாணியை பிரிவினைவாத தலைவர் என்று குறிப்பிடுவது சரியா? மேலும் தலைப்பிலும் தீவிரவாதி என குறிப்பிடுவதும் புர்கானை சுட்டும்போது மட்டும் போராளி, கிளர்ச்சிக்காரர், ஆயுதக்குழு உறுப்பினர் அல்லது பொறுப்பாளர் எனும் தமிழோசையின் மரபான சொலாளர்களை மாற்றிக்கொண்டீர்களா? இந்த தவறுகள் தொடராத வண்ணம் உரிய சரிபார்ப்புகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்கிறார். நேரின் கருத்துக்களுக்கு நன்றி. நேரின் மின்னஞ்சலை நேரமின்மை காரணமாக முழுவதும் படிக்க முடியவில்லை. ஆனால் நேயருக்கு ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். பிபிசியின் ஆங்கில பிரிவிலிருந்து அல்லது ஆங்கில இணையதளத்திலிருந்து ஆங்கிலத்தில் எமக்கு கிடைக்கும் செய்திகளில் வரும் சொற்றொடர்களுக்கு இணையான தமிழ் சொற்களை மட்டுமே நாம் பயன்படுத்துகிறோம். ஆங்கில செய்தியில் செப்பரேட்டிஸ்ட் என்று இருக்கும்பொழுது தமிழில் அதை பிரிவினைவாதி என்றே மொழிபெயர்ப்போம். அதே போல மிலிட்டன்ட் என்ற சொல்லை தீவிரவாதி என்றும், ரிபல் என்ற சொல்லை கிளர்ச்சிக்காரர் என்றும், ஃபைட்டர் என்ற சொல்லை போராளி என்றும் தமிழில் தெரிகிறோம். இதில் எங்களது சொந்த நிலைப்பாடு என்று ஒன்றுமில்லை. எனினும் நேரின் கருத்துக்கு நன்றி. இனி பிற கடிதங்களுக்கு செல்லலாமே அறவாளி.
ஆம், மாயாவதியை தரைக்குறைவாக உத்தரப்பிரதேச மாநில பாஜக துணைத் தலைவர் ஒருவர் பேசியது குறித்த சர்ச்சையில் ஜெயலலிதாவின் கருத்து பற்றி நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் நேயர் ஜாமல் முகமது, மாயாவதியை தரைக்குறைவாக பேசிய பிஜேபியை தமிழக முதல்வர் அவர்கள் உதவியோடு இந்த நாட்டின் அதிகாரத்தை விட்டே துரத்துவோம் என்கிறார்.
கபாலி படத்தின் 2 அறிமுக காட்சிகள் கசிந்தன என்ற செய்தி பற்றி எழுதும் நேயர் கோபி நாராயணன், இது ஒரு நவீன விளம்பர ட்ரெண்ட், படக்குழுவே இந்த வேலையை செய்திருக்கும் என்கிறார்.
இதே கருத்தை எதிரொலிக்கும் மற்றொரு ஃபேஸ்புக் நேயர் ஷேக் இப்ராஹிம், எல்லாம் ஒரு வியாபார உத்திதான், இதுல ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்கிறார்.
நேயரின் கருத்துக்களுக்கு நன்றி. நேரமாகிவிட்டது அறவாளி. இத்துடன் இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேர் நேரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
அரசின் ஆதரவுடன் ரஷ்ய தடகள வீரர்கள் ஊக்கமருந்து பயன்படுத்தியது உறுதியான நிலையில் ரியோ ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க ஒட்டுமொத்த ரஷ்ய அணிக்கும் தடை விதிக்கப் போவதில்லை என சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி முடிவெடுத்துள்ளது. ரஷ்ய தடகள ரஷ்ய தடகள போட்டிகளில் ஊக்கமருந்து சோதனை மற்றும் ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிய ரஷ்ய வீராங்கனை யூலியா ஸ்டெபனோவா ரியோ ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள அனுமதிக்க முடியாது என சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தெரிவித்துள்ளது. நீஸ் நகரில் 80 மேலானவர்களை கொன்ற ட்ரக் தாக்குதல் நடந்த இரவன்று இருந்த பாதுகாப்பு குறித்த அறிக்கையை மாற்றுமாறு தன்னை துன்புறுத்தியதாக மூத்த பெண் போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறிய குற்றச்சாட்டை மறுத்துள்ளார் உள்துறை அமைச்சர்.
தலைப்புச் செய்தி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.